நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பாலசுப்ரமணியம் அவர்களே.
முதல்கண், ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் SP பாலசுப்ரமணியம் மனமார்ந்த வணக்கங்கள்.
இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி என்றாலும் சரி, அல்லது பெரும் புகழை பெற்று தந்த 1000 நிலவே வா என்ற பாடல் ஆனாலும் சரி, அந்த நினைவுகளை மீட்டால் என்ன தோன்றுகிறது உங்களுக்கு சொல்லுங்களேன்.
நிறைய சம்பவங்கள் மறக்க முடியாதது. ஆனால் எல்லாத்துக்குமே பெருசாக ஒரு விஷயந்தான் நான் சொல்லணும். நான் எங்கேயோ ஒரு தெலுங்கு டப்பிங் படத்துக்கு பாடிட்டு இருக்கும்போது ரெக்கார்டிங் தியேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கிற என்னுடைய ஓசை ஃப்ளோர் வெளியில் உட்கார்ந்துருந்த MGR அவர்கள் கேட்டு அங்கே ஒரு ஆள் அனுப்பி அந்த பையன் யாருன்னு கேட்டு வாங்க பார்த்து வாங்கன்னு சொல்லி, அப்புறம் நான் இருக்கிற அட்ரஸ் கண்டுபிடிச்சி அடிமை பெண் படத்துக்காக பாடுறதுக்காக அவர் கூப்பிட்டார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த பாட்டுக்கு முன்னால் ஒரு 2-3 தமிழ் பாடல்கள் நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக MGR போன்ற ஒரு மகா நடிகனுக்கு பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, ரிஹார்சல்ஸுக்கு போனோம். ராமாவரம் ஒரு தோட்டத்தில் மகாதேவன் சார் தான் இசையமைப்பாளர். அவரும் புகழேந்தி சார் வந்திருந்தார், சுசீலாமாவும் வந்திருந்தார், நானும் போனேன். ஒரு 3 நாள் இந்த பாட்டு ரிஹார்சல்ஸ் பண்ணோம். எழுதினவர் புலமை பித்தனவர்களும் அங்கே இருந்தார். இந்த 3 நாள் நாங்கள் பயிற்சி பண்ணும்போது என்ன தேவை எது தேவையில்லை இப்படியெல்லாம் சொல்லி 10 நாள் கடந்து ரெக்கார்டிங் டேட் வச்சுருந்தாங்க. அந்த ரெக்கார்டிங் டேட்டுக்கு முன்னால் 1 நாள் முன்னால் திரும்ப ஒரு தடவை ரிஹார்சல்ஸ் பண்ணி ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போகணும். இது ரெக்கார்டிங் பண்ணின உடனடியாகவே ஜெய்ப்பூர் என்ற ஒரு இடத்துல வந்து இந்த ஷூட்டிங்காக பர்மிஷன் எல்லாம் வாங்கி, கவர்மெண்ட் பர்மிஷன்ஸு, அந்த அங்கே பெரிய அந்தப்புறங்கள் எல்லாம் இருந்தது, அதுக்குள்ளே எடுக்கணுன்றதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இந்த 3 நாள் ரிஹார்சல்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் திடீர்னு காய்ச்சல், அது குறையாமலே இருந்தது. அப்படியே இருந்திருந்து சரி சரியாக போகணும்னு ஏதோ மருந்து சாப்பிட்டு இது பண்ணி கம்மியாகாமல் இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் பார்த்தா இது டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட் ரெஸ்ட் போனோம்னாங்க. அது போக போக ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. என்னால் அது ஒரு நல்ல ஒரு அவகாசம் வரும்போது இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்ன மனசுக்கு கஷ்டம். இப்போ நான் ஒரு சின்ன ரூமில் இருந்தேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஃபோனும் கிடையாது, யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு எனக்கும் தெரியாது. சரி, கரெக்டாக அந்த கடைசி ரெக்கார்டிங்க்கு முந்தின நாளில் ரிஹார்சல்ஸ் பண்ணுறதுக்காக என்னை கூட்டின்னு போகிறதுக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து நான் இருந்த கோலத்தை பார்த்து சிரிச்சிட்டார். அவர் இல்லையா, ஒவ்வொருத்தரும் MGR அவர்களுக்கு பாட்டு பாடுறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலாக இருப்பாங்க, அவரே கூப்பிட்டுனுக்கு அவகாசம் கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த நேரத்தில் நீ படுக்கையாக படுத்திருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சொல்லுது லக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, வேறு வழி இல்லை. சரி, ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ச்சல் சமாதானமாகிடுச்சு. அந்த ப்ரொடக்ஷன் நாள் திரும்ப வந்தார். சின்னவர்னால் MGR சின்னவர்னு கூப்பிட்டது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னார். இப்போ பரவாயில்லைங்க, 1 வாரத்துக்குள்ளே கொஞ்சம் சக்தி வரும் எனக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரின்னு போனார். ஒரு ஆசை, 1 பாட்டு நமக்கு கொடுக்க போகிறாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதே மாதிரி 1 வாரம் கழித்து என்னை கூட்டினு போகிறதுக்கு அந்த வண்டி வந்தது. நான் அதே இடத்துக்கு போனால் திரும்ப அதே பாட்டு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எனக்கு புரியவே இல்லை, எங்கேயோ ராஜஸ்தானுக்கு போய் ஷூட் பண்ணுமே, ஏன் திரும்ப இது பண்ணிட்டுருக்குறோன்னு அவரை கேட்கக்கூடிய ஒரு தைரியமும் எனக்கு இல்லை. சரி, பாட்டு கற்றுக்கிட்டு ரெக்கார்டிங் தியேட்டரில் அன்றைக்கி எம்ஜிஆருக்கு இந்த புதுப்பையன் பாடுறான்னு சொல்லி நான் நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ தான் டெலிவிஷன் கிடையாது. அதே மாதிரி அவர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் கூட அவர் அழைத்திருந்தார். அவங்க எல்லாம் கூட வந்தாங்க. ரெக்கார்டிங் முடிஞ்சது, எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணாங்க. தைரியம் எடுத்து அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் எனக்காக இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் வேறு பாட்டு தான் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எதுக்கு அப்படி பண்ணேன்னு தெரியுமா, முதல் நாள் வந்து நீ ரிஹார்சல்ஸ் பண்ணனா உடனே நீ காலேஜுக்கு போயிட்டு அந்த பாட்டு பாடி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீ காமிச்சிருப்ப, இந்த பாட்டு அடிமை பண்ணல நான் பாட போகிறேன், 1000 நிலவே வா சுசீல் அம்மாவோட எம்ஜிஆருக்குன்னு. அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த பாடலாம் வேறு யாருக்காவது கொடுத்து உனக்கு வேறு பாடலும் கொடுக்கலாம், ஆனால் படம் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அவன் பாடியிருப்பான், அது அவருக்கு பிடிக்கல போல் இருக்குது, அதனால தான் வேறு பாட்டுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க எல்லோரும் நினச்சாங்கன்னு வச்சுக்கோ, அது உன்னுடைய ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை. அதனால்தான் நான் ஷூட்டிங் கூட கொஞ்சம் தள்ளி போட்டு உங்கள் வாய்ஸில் தான் இது ரெக்கார்ட் பண்ணணும்னு பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போது என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுதான் சொல்கிறது, கிரேட் பீப்புள் ஆர் நாட் மேட், தி ஆர் பார்ன். ஒரு சின்ன பையன் பாடக்கூடிய வந்திருக்கான், இன்னொரு பாட்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் அவனுடைய ஃப்யூச்சரை பற்றி அவர் அவ்வளவு திங்க் பண்ணி எனக்காக அந்த பாட்டு கொடுத்தது, அதுக்கு பின்னால் இருக்கிற அவர் அபிப்பிராயம், அவர் மனப்பாங்கு நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில்.
1000 நிலவே வா, 1000 நிலவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. 1000 நிலவே வா, 1000 நிலவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. 1000 நிலவே வா, 1000 நிலவே வா.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டுள்ளோம். இதுவரைக்கும் 42,000 பாடல்களுக்கு மேலே நீங்கள் பாடியிருக்கிறீங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒடியா, துளு, படகா, மராட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 12 மொழிகளுக்கு மேலே நீங்கள் பாடல்கள் பாடின ஒரு மாபெரும் கலைஞர். இந்த மொழிகளுக்கெல்லாம் பங்கு வராமல் அதன் தனித்தன்மையோடு பாடுற அந்த கலை உங்களுக்கே உரித்தான ஒன்று அப்படின்னு பலரும் உங்கள் அந்த மொழி வளத்தை, மொழி திறனை பாராட்டுறாங்க. தமிழில் கூட குறிப்பாக சொல்லப்போனால் லா லா நா நா இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக உச்சரிக்கிற, அந்த உச்சரித்து பாடுற மாபெரும் பாடகர் நீங்கள். இந்த திறன் எப்படி கைவரப்பட்டது உங்களுக்கு சொல்லுங்களேன்.
தமிழ் அப்படின்னு பாடுறதுக்காக நான் முயற்சி செய்யும்போது என்னை முதல் முதலாக தமிழ்துறைக்கு அறிமுகம் செய்யணும்னு ரொம்ப ஆவலாக இருந்த ஒரு நபர் பரணிகுமார் அப்படின்னு சொல்லி, அவர் பெரிய பப்ளிசிட்டி ஆர்டிஸ்ட், இந்த போஸ்டர் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணுவார். அப்புறமா அவர் இயக்குனர் கூட ஆனார். அவர் கொண்டு போய் ஸ்ரீதர் சாருக்கு என்ன அறிமுகப்படுத்தினார், சிவி ஸ்ரீதர், தி கிரேட் டைரக்டர். அவர் வந்து இந்த பையன் பாடுறது கேட்டு நல்லாயிருக்கு, ஆனால் எங்கள் மியூசிக் டைரக்டர் தான் அவனை பற்றி சொல்லணும், அடுத்த நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சித்ராலய ஆஃபீஸ்க்கு அழைத்தார் என்ன. அங்கே தான் முதல் முதலாக எம்எஸ் விஸ்வநாதன் சார் பார்க்குறேன். ஒரு 60 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு பாட்டு, நெஞ்சிருக்கும் முறை படத்திற்காக நினைத்தால் போதும் பாடுவேன் ஆடுவேன் ஒரு பாட்டு, ஜானகம்மா பாட வேண்டியது, ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடக்கிறவரில் அங்கே இருந்துட்டு அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த ஓய்வு நேரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார் சுனாந்த் சாருக்கு, தம்பி ஏதாவது பாடுங்க அப்படின்னார். எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக வராது, நான் ஆந்திராலேருந்து வந்தவன், ஓரளவுக்கு பேசுவேன், உச்சரிப்பு அவ்வளோ கவனமாக இல்லை எனக்கு, அது மேலே அவ்வளோ கவனம் இல்லை. முதல்ல ஒரு ஹிந்தி பாட்டை பாடினேன், ஏதாவது தமிழ் பாடுங்க அப்படின்னார். பிவிஎஸ்ஆர் பாடின பாட்டு நீங்கள் இசையமைத்ததை பாடுறேன்னா பாடுங்க அப்படின்னார். ராமு படத்திலிருந்து நிலவே என்னிடம் நெருங்க அதை பாட்டு பாடினேன். அவர் தான் ஹார்மோனியம் வாசித்தார். அந்த பாட்டுக்கு அப்போ தபலை வாசித்த அனுமந்த் அண்ணா அங்கே இருந்தார், அவர் வாசித்தார். மியூசிஷியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. விஸ்வநாதன் சார் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம், தம்பி ரொம்ப நல்லா பாடுறீங்க, ஆனால் தமிழ் நீங்கள் இந்த மாதிரி உச்சரிச்சிங்கன்னா உங்களையும் என்னையும் தமிழரெல்லாம் கல்லால் அடிப்பாங்க. அதனால் நீங்கள் நல்ல தமிழ் கேட்டுட்டு கற்றுக்கிட்டு வாங்க. எழுத படிக்க வரலன்னா கூட பரவாயில்ல, அழகாக உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் கற்றுட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயம் அவகாசம் இருக்குதுன்னு சொன்னார். ஏறத்தாழ ஒரு 1.5 வருஷம் நான் அவரை பார்க்கவே இல்லை. இது போஸ்டர் பார்த்து அது சில புக்குகளெல்லாம் வச்சு கொஞ்சம் படிக்கிறது வேறு, ஆனால் அது தமிழன் மாதிரி பாட்டு உச்சரித்து பாடுறது வேறு. அந்த தைரியம் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போனால் அப்போது முதல் முதலாக ஒரு அவகாசம் கொடுத்தார். அந்த படம் வந்து வெளியவே வரல, ஹோட்டல் ரம்பான்ற படம். அந்த படத்தில் நானும் எல்லாரும் ஐஸ்வர்யமாக சேர்ந்து ஒரு பாட்டு பாடினோம், அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு, அட இத்தனை நாளாக இந்த சுகம் இல்லை, நித்திரையும் வீணாச்சுன்னு. அந்த படம் வெளியே வரல, என்னடா இது நமக்கு முதல் அவகாசம் எப்படி ஆச்சுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை நம்ம இளையகன்னி பாட்டு கொடுத்தார். ஸோ நமக்கு தெரியாத ஒரு மொழியில் ஒரு அவகாசம் கொடுக்கும்போது அந்த மொழியை பற்றி அவ்வளவு கௌரவமாக என்ன விஸ்வநாதன் சார் என்கிட்ட சொல்லும்போது, என் தாய்மொழி மலையாளமையா, எனக்கு தமிழில் தான் நிறைய அவகாசங்கள் வந்தது, அதனால் நான் தமிழ் நன்றாக கற்றுக்கொண்டேன், அதுக்கப்புறம்தான் இசையை அமைக்க ஆரம்பித்தேன். இசை அமைக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் கூட மொழி அதனுடைய பாவம் தெரிந்தால்தான் நீ பாவத்தோடு பாட முடியும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எந்த மொழி பாடினாலும் நான் அந்த மொழி ஒரு ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் கற்றுக்கிட்டு சில மொழிகள் எனக்கு வராது, பெங்காலி, ஒரியா, படகா இதெல்லாம் பாடும்போது அதுக்காக வந்து நான் அந்த மொழியெல்லாம் கற்றுக்கணுன்னா அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அதனால் அப்போ கவிஞர் இருப்பார், அவர் பேசுகிறது நல்லா பார்த்து அவர் எப்படி அவரை பாட சொல்லி பாடி நான் கேட்டு நிறைய தடவை ரெக்கார்டிங் பண்ணும்போது கூட திருத்தங்கள் பண்ணி, அவங்க பரவாயில்லை இது பரவாயில்லை இது போகும் ஓகே அப்படின்னா கூட நான் விடாமல், என்ன அந்த மொழி மேலே ஒரு பக்தி இருக்கணும், கௌரவம் இருக்கணும், அந்த மொழிக்காரங்க நமக்கு பாட்டு கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பக்தியுடன் தான் எல்லா மொழியும் நான் கற்று பாடுகிறேன்.
தள்ளி தள்ளி இருந்தவளே, எள்ளி எள்ளி சிரித்தவளே, துள்ளி துள்ளி நடந்தவளே, கள்ளி கள்ளி அவளிவளே, இனியவளே இளையவளே, அறிந்தவளே
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.